அட்லாண்டா ஜார்ஜியாவிலிருந்து அபர்ணா பாஸ்கர் அவர்கள் எழுதியுள்ள ஜான் வயிறு என்னும் சிறுகதை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். 6 வருஷம் 3 மாசம் 24 நாளுக்கு அப்புறம் கையில கிரீன் கார்டோட இந்தியாவுக்கு போக போறேன். மனசு மட்டும் இல்லாம வயிறும் என்னமா ஏங்கி கிடக்கு. காலையில 7 மணிக்கு ஒரு பவுலில் சர்க்கரையே கண்ணில் காட்டாத கார்ன்ஃபிளேக்ஸ் அல்லது 2 ரொட்டி துண்டம், 10 மணிக்கு ஆஃபீஸில் கழனி தண்ணியாட்ட ஓட ஓட ஒரு காப்பி, மதியம் உடலுக்கு ஆரோக்கியமானதுன்னு சொல்லி தட்டு நிறைய மாட்டுக்கு புல் வைக்கிறா போல சாலட், அதுக்கு ஃபேட் இல்லாத ட்ரெஸ்ஸிங் வேற, மதியம் மீதி தண்ணி காப்பியை குடிச்சிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்தால் குழந்தைங்க இதைத்தான் விரும்பி சாப்பிட்றாங்கன்னு சாக்கு சொல்லி, பாதி நாள் குழல் குழலாக உரப்பே இல்லாத பாஸ்தா, மீதி நாள் பீட்சா, ஒரு நாள் வெள்ளரி சாலட், மறுநாள் முள்ளங்கி சாலட், அதுக்கடுத்த நாள் தக்காளி சாலட், பிறகு வெண்டைக்காய் சாலட் என்று வெரைட்டியாய் செய்யும் என் தர்மபத்தினையும் குறை சொல்ல முடியாது. அப்புறம் அதுவும் கிடைக்காது. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் கெட் டுகெதர் என்ற பெயரில் நடக்கும் கூத்தை கேட்கவே வேண்டாம். ஏய் மாலினி, திரும்ப திரும்ப இந்தியன் சாப்பாடு போர் அடிக்குதுப்பா, இந்த தடவை எத்தியோப்பியன் சாப்பாடு பண்ணலாம் என்பாள் என்ன அவசியம் தெரியாமல். எத்தியோப்பியா என்றாலே எனக்கு நினைவுக்கு வருவது நரம்பும் எலும்பும் வெடித்து விடுவது போல ஊட்டச்சத்து இல்லாத எண்பு தோல் பொருத்திய உடம்புதான். சரிதான், நமக்கு சாப்பாடு சிங்கிதாண்டோய் என்று மனசுக்குள் நினைத்து கொண்டேன். ஆச்சரியமாக இஞ்சேரா, மிஸ்ரவோ, சாம்பூசா என்ற பூதாகாரமான பெயரில் நம்ம ஊர் தோசையும் சாம்பாரும் சமோசாவும் கிடைத்தன. இந்தியாவிலிருந்து மூட்டை கட்டி கொண்டு எத்தியோப்பியாவுக்கு சென்ற நம்மூர் சாப்பாட்டை சொல்லி கொடுத்த புண்ணியவான்களுக்கு வந்தனம். ஊருக்கு போறேன்னு சொன்ன உடனே பட்டாபி வந்து ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்தான். என்ன லிஸ்ட்ன்னு கேட்டா சென்னையில எந்த இடத்துல எந்த ஹோட்டலில் என்ன பிரமாதமாய் கிடைக்கும் தான். அதை பார்த்த உடனே மசக்கேல மாங்காய தேடுறா போல அலைய ஆரம்பிச்சேன். அடையாறு கிராண்ட் ஸ்நாக்ஸ்ல நெய் விட்டு மொறுமொறுன்னு அடையும், அதுக்கு அவியலும் கிடைக்கும் பாருன்னு அவன் ஆரம்பித்தால் நமக்கே நம்ம மேல கழிவிறக்கம் பிறக்கும். சங்கீதாவில் பொடி தோசையை மறந்தா நானே மன்னிக்க மாட்டேன் என்பான். காரசாரமான செட்டிநாடு சாப்பாட்டுக்கு உசிலம்பட்டின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கடா என்று ஜொல்லு கொட்ட வைப்பாள். இப்படியே அவன் நாட்டில் தடவிய தேனுடன் ஃப்ளைட் ஏறி சென்னை மாநகரத்துக்கு வந்து இறங்கினேன். எப்பா ஏர்போர்ட்டே இவ்வளவு மாறிடுச்சே என்று வியந்தபடி வெளியே வந்தால் எங்கு பார்த்தாலும் ஃப்ளைஓவரும் பலமாடி கட்டடங்களும் முக்கியமாய் பழவழக்கும் போர்டுடன் உணவகங்களும் ஹோட்டல்களும் ரெஸ்டாரண்ட்களும் மெஸ்ஸுமாய். ஆஹா, வேட்டை தான் இனி அவனே என்றது குதூகலமாய் மனசு. தாத்தாவுடைய வீட்டுக்குள் நுழையும் போதே தேங்காய் எண்ணெயில் கைமுறுக்கு செய்யும் வாசனை மூக்கை துளைத்தது. தாத்தா எப்படி இருக்கே, அப்பா எங்கே என்றபடி வீட்டுக்குள் நோட்டமிட்டேன். வாடா வா, நாங்கள் எல்லாரும் ஃபைன், நீதான் ரொம்ப அழைச்சி போயிட்ட, சரியா சாப்பிடுறது இல்லையா என்றபடி வாக்கிங் ஸ்டிக்குடன் தாத்தா வந்தார். என்ன தாத்தா, சமையல் மாமி அசத்தலா சமைக்கிறா போல் இருக்கு, முறுக்கு வாசனை தெருக்கோழி வரைக்கும் வருதே என்றபடி சமையல் அறை நோக்கி நடந்தேன். நீ ஒண்ணுடா, அந்த மாமிக்கு வந்த வாழ்வு, மாசம் $2000 சம்பளம் கொடுத்து கலிபோர்னியாவுக்கு அழைச்சிட்டு போயிட்டா, நம்ம போஸ்ட் ஆபீஸ் ராமாமிரதத்தோட நாட்டு பெண், 10 நாளா லட்சுமின்னு ஒரு பொண்ணு வருது, அதுக்கே நான் தான் பயத்தம்பருப்புக்கும் கடலை பருப்புக்கும் வித்யாசங்கத்து கொடுத்துட்டுருக்கேன், நம்மாத்துக்கு பின்னாடி இருக்கிற முறுக்கு கம்பெனியிலேருந்து அந்த வாசனை வருது என்று என் தலையில் கல்லை போட்டார். பட்டாபியோட லிஸ்டை சட்டை பாக்கெட்டுக்குள் தொட்டு பார்த்து கொண்டேன். லக்ஷ்மியின் சமையலை சாப்பிட்ட பின் என் மனைவி பிரபாவின் சமையலே தேவலாம் போல இருந்தது. உப்பு புளி காரம் எல்லாம் இருந்தது, ஆனால் ஒன்றுக்கொன்று டூ விட்டு கொண்டிருந்தது. சாதம் குழைந்து போயிருந்தது. பல்லில்லா தாத்தாவின் கொழுப்பினையோ என் கர்மவினையோ தெரியவில்லை. ஜெட்லாக் எல்லாம் தீர்ந்த பின் சாயங்காலம் 4 மணிக்கு பட்டாபியின் லிஸ்டை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாய் கிளம்பினேன். அப்பா ஈசி சேரில் சாய்ந்தபடி பேப்பர் படித்து கொண்டிருந்தார். என்னடா வெளியில கிளம்பிட்டியா, உங்க அத்தை ஈஸ்வரி 2 நாளாய் ஃபோன் பண்ணிட்டே இருக்கா, மறுமானை கண்ணால பார்க்கணுமா, ஒரு 8 போயிட்டு வந்துடேன் என்றார். அப்பா பேச்சிற்கு மறு பேச்சு பேசி பழக்கமில்லை. சரிப்பா என்றேன். அதில் ஒரே ஒரு சிக்கல், தாத்தா வீடு தாம்பரம், அத்தை வீடோ வில்லிவாகத்தின் சந்து பொந்துகளில், நானோ டிக்கடிக்க நினைத்தது அடையாறில் என்று பெருமூச்சு விட்டபடி கிளம்பினேன். சுத்தமாய் எனக்கு பிடிக்காத அந்த இடத்துக்கு பஸ்ஸை பிடித்து ஆட்டோ பிடித்து தேடி பிடித்து போய் சேரும்போது 8:30. வாடா சுந்தா, எத்தனை வருஷமாச்சு பார்த்து, இந்த அத்தையை மறந்தே போச்சா, எழைச்சிட்டியே என்றபடி வரவேற்றாள். சிந்து, சுந்தா வந்திருக்கான் பாரு, அவனுக்காக ஸ்பெஷலாக ஏதோ பண்ணினியே, கொண்டு வா. சிந்து இரட்டை நாடி உடம்புடன் பாப் கட்டும் ஜீன்ஸ் பேண்ட்டுமாய் வந்து நின்றாள். அத்தைக்கு லேட்டாய் பிறந்த அருமை மகள். உனக்கு பிடிக்கவேனு பால் பேணி பண்ணுறேன்னு சொன்னால் கேட்காமல் பாஸ்தாவை பண்ணியிருக்கா. இதுக்காக கிளாஸுக்கெல்லாம் போய் கற்றுருக்காடா. நீயும் அமெரிக்காவிலேயே ரொம்ப வருஷமாக இருந்துட்டியா, உனக்கு இதெல்லாம் தான் பிடிக்கும்னு தோணித்து. சாப்பிடு என்றாள். வெறுப்புடன் பாஸ்தாவை பார்த்தால் இத்தாலியனும் இல்லாமல் இந்தியனும் இல்லாமல் வெறித்து கொண்டிருந்தது. சிந்து எத்தனை கெட்டிக்காரி பார்த்தியா, அமெரிக்காவில் அவளுக்கு ஒரு நல்ல வரனை பாரேன், நானும் அவளோடு அங்கேயே வந்து செட்டில் ஆகிடலாம்னு பார்க்குறேன் என்றாள் அத்தை. பசி மயக்கத்தில் கொஞ்சம் கொதித்து விட்டு சிந்துவுக்கு வரன் பார்ப்பதாக பொய் வாக்கு கொடுத்து விட்டு ஒரு வழியாய் திரும்பி வந்து படுத்தேன். காலையிலிருந்து 10 தடவை கொல்லைக்கு போயாச்சு. வயறு தனியாவர்த்தனம் செய்வதை நிறுத்துவதாக இல்லை. தாத்தா, என்னடா பொண்ணுக்கு அமெரிக்கா வரன் வேணும்னு தடபுடல் பண்ணிட்டாளா ஈஸ்வரி, நீயும் காணாததை கண்டா போல சாப்பிட்டியா, இப்ப கிடந்து அல்லாடுற என்று கிண்டல் பண்ணினார். என் அவசை தெரியாமல் ஜீரா கஷாயம் போட்டு கொடுத்தார் அப்பா. 4 நாள் நீராகாரம்தான். வெள்ளத்துக்கு பின் அமைதியாய் வெள்ளிக்கிழமை வயிறு கொஞ்சம் கட்டுப்பட்டது. மணியிடமிருந்து போன் வந்தது. இந்த ஊரிலேயே கொட்டை போட்டவன், அவனுக்கு எது எங்க கிடைக்கும்னு அத்துப்படி. இதுதான் சாக்கென்று மணியை பார்க்க கிளம்பினேன். குசலம் விசாரித்து விட்டு பழங்கதையெல்லாம் பேசி 2 மணி நேரம் ஆச்சு. மணி, வாடா நல்லதாய் ஒரு ஹோட்டலுக்கு போய் வெட்டு வெட்டலாம். உள்ளூரில் என்ன புதுசு ஸ்பெஷல் சொல்லேன். மனுஷன் கெடுறதே இந்த நாக்கால தாண்டா. ஒன்று பேசி கெடுறோம், இல்லை சாப்பிட்டு கெடுறோம். அதனால் கண்ணா பின்னான்னு சாப்பிடக்கூடாதுடா. குப்பை தொட்டியாட்டம் வயிற்று நினைக்கக்கூடாது. நான் தினமும் சாப்பிட்ற இடத்துக்கு போகலாம். சுத்தமான சாப்பாடு, சத்தான சாப்பாடு என்றான். மாம்பழத்தின் சந்து பந்துகளில் ஜன இறைச்சலில் அவனுடைய ஸ்கூட்டி சுலபமாய் நழுவி சென்றது. அமைதியான ஒரு வீடு வாசலில் பல கார்கள் வரிசை கட்டியிருந்தன. பிரேயர் ஹாலை போலிருந்த அந்த இடத்தில் எல்லோரும் தரையில் உட்கார்ந்து இருந்தனர். நானும் மணியும் இடம் பார்த்து அமர்ந்தோம். சொம்பில் பச்சையாய் ஒரு திரவம். குடிடா, இது அருகம்புல் ஜூஸ், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அருகம்புல்லுக்கு இவன் என்ன அம்பாசிடரா என்று எண்ணியபடி குடித்தேன். இங்கே 7-course மீல்டா, கேட்டு வாங்கி சாப்பிடு என்றான். வேப்பம்பு பச்சடி, முளைவிட்ட பயறு சாலட், பாகற்காய் குழம்பு, கொள்ளு ரசம், மட்ட அரிசியில் 1 கப் சாதம், பிரண்டை துவையல் என்று வரிசையான 7 விதமான சாப்பாட்டு என்னமோ வந்தது. சாப்பிட்ட நாக்கும் மனசும் தான் செத்து சுண்ணாம்பாகி போனது. சாமியார் மடத்துக்கு போனது போல ஒரு ஃபீலிங்குடன் மணிக்கு கும்பிடு போட்டு விட்டு வந்து சேர்ந்தேன். ஊருக்கு கிளம்ப 4 நாள் தான் பாக்கி. சுந்தா, எனக்கு கண்ணில் கேட்டராக்ட் இருக்குன்னு சொல்கிறார் டாக்டர். நீ இருக்கும்போதே கண் ஆப்ரேஷன் பண்ணிட்டா சௌரியமாக இருக்கும். நீ என்ன சொல்கிற என்றார் அப்பா. சரிப்பா, நானே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறேன் என்றேன். அடுத்த 2 நாளில் ஆப்ரேஷனை முடித்து அப்பாவுக்கு தெளிவாக பார்வை திரும்பியதும் ஊருக்கு மூட்டை கட்டத்தான் சரியாக இருந்தது. சுந்தா, அம்மா இருந்தால் உனக்கு வகை வகையாக சமையல் பண்ணி போட்டிருப்பாடா. நீ அமெரிக்கா போனதிலிருந்து சுந்தாவுக்கு இது பிடிக்கும், சுந்தாவுக்கு அது பிடிக்கும்னு உன் நினைப்பில் விதவிதமாய் சமைச்சுண்டே இருந்தாள். அவளுக்கு என்னவோ உலகத்திலேயே சந்தோஷமான திருப்தியான விஷயம் உனக்கு தன் கையால் மணக்க மணக்க சமைச்சு போடுறதான். அவளோட அன்பெல்லாம் ஒரு கவளம் சோற்றில் போட்டு பிசைஞ்சிடுவா. இந்த தடவை அம்மா இல்லாமல் நீ வாடி போனதை நானும் பார்த்தேன். அம்மா இருந்தால் உன்னோட அனுப்பி வச்சிருப்பேன்டா. நீ கூப்பிட்ட போதெல்லாம் சுயநலமாக அனுப்பி வைக்காமல் இருந்துட்டேன், மன்னிச்சுக்கோடா என்றார் அப்பா. கண்கள் ஈரமாய் இருந்தது, மனம் கனத்து போயிருந்தது. நான் ஓடி வந்தது அம்மாவுடைய நினைவுகளை தேடித்தான் என்று உணர்ந்தேன். நெய்விட்ட அடையிலும் பொடி தோசையிலும் காரசாரமான மிளகு ரசத்திலும் அம்மாவைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன். துக்கத்தில் பேச முடியாமல் அப்பாவை அழைத்தபடி ஏர்போர்ட்டுக்கு கிளம்பினேன். சான் பிரான்சிஸ்கோவில் இறங்கியவுடன் கண்ணமெல்லாம் கண்ணீர் கோடுகள் காய்ந்திருந்தன. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்றபடி பிரபா வரவேற்றாள். அதில் நாட்டமே இல்லாமல் என்ன சொல்லு என்றேன். நீங்களே வீட்டுக்கு வந்து பாருங்கள் என்றாள். வீட்டுக்கு போனதும் அசந்து போய் சோஃபாவில் உட்கார்ந்தேன். சுட சுட காப்பி நுழைப்பொங்க வந்தது. இந்த மாமியை இந்தியாவிலேருந்து சமையலுக்கு அழிச்சுட்டு வந்து 1 வாரத்திலேயே ராஜுக்கு வேலை போயிடுத்துன்னு திருப்பி அனுப்புறதா சொன்னா லீலா. நான் தான் நமக்கு ஹெல்ப்பா இருக்குமேன்னு கூட்டின்னு வந்துட்டேன். காஃபி எப்படி என்றாள். சமையலறை வாசலில் மாமி அமைதியாய் சிரித்தி கொண்டிருந்தாள். காப்பி நுரைக்க நுரைக்க ஆவி பறக்க பேஷாக இருந்தது. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.